தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. இப்போதும் எப்போதும் கவி நூறு பாடி தொழுவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே. என்றும் என் வாழ்வே உமதாகுமே. தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் என் வாழ்வின் கதி.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மன்மாவோடும் இருப்பதாக.
கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. திருப்பாடல் 118 இறைத்திருவசனம் 22. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எளிமையாக இனிமையாக தாழ்ச்சியோடு பிறந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த எளிமையான இயேசுபாலனுடைய பிறப்பையொட்டி நம்மையே தயாரிக்கும் மிக மிக முக்கியமான கடைசி இரு நாட்களில் நாம் இருக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய வாசகங்கள் மூலமாக அன்னை மரியாளைப் போல நாம் என்றும் எப்பொழுதும் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தவர்களாக, நீங்கள் நம்புகின்றவர்கள் அல்லது நீங்கள் வாழ்கின்ற சமூகம் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ இன்ற திருப்பலி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே அன்பு நெஞ்சங்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து அன்னை மரியாளுக்குரிய தாழ்ச்சியான குணம் நம்மிடத்தில் வளர வேண்டும் என்பதற்காகவும், மனித பலவீனத்தால் தலைக்கணத்தோடு ஆணவத்தோடு பிறரது மனதை புண்படுத்தும் அளவுக்கு பிறரை ஓரங்கட்டி ஒதுக்கி வாழ்ந்த பாவங்களுக்காக குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பு
கேட்போம்.
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே ஏகமாயிரும்
மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா சாவுக்கு உட்பட்ட மனிதரை கண்ணுற்று உம்முடைய திருமகனின் வருகையால் அவர்களை மீட்க திருவுளம் கொண்ட உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அவர் மனிதரானதை தாழ்ச்சி மிகு இறைப்பற்றுடன் அறிக்கையிடும் நாங்கள் மீட்பராகி அவருடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவோம். ஆக உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே.
முதல் வாசகம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அண்ணா நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 24-28 முடிய. அந்நாட்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு ஒரு தோல் பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவில் இருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே உம்மீது ஆணை, என் தலைவரே உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
சரணாலயம் 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 அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம் உலகினில் என்றும் நிலையான செல்வம். இயேசுவின் திருவடி சரணாலயம் 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 இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம் பலமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம் மகிழ்வினை நிறைவாய் மனங்களை பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம் மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம் 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 இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம் அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம் அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம் 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 திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். ஆல்லேலூயா மக்கள் அனைவருக்கும் அரசரே திருச்சபையின் மூளைக்கல்லே மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதரை மீட்க வாரும் அல்லேலூயா அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக
புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாட்சி உமக்கே
லூக்கா நற்செய்தி இயல் 1
இறை திருவசனங்கள் 46 முதல் 56 முடிய. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்ப. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நீர் தாழ்ந்தோரின் கடவுள், ஒடுக்கப்பட்டோருக்கு துணைவர், நலிவுற்றோரின் ஆதரவாளர், கைவிடப்பட்டவரின் காவலர், நம்பிக்கையற்றோரின் மீட்பர். யூதித்து புத்தகம் 9:11 இதை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒடுக்கப்பட்ட இனமாக வாழ்ந்தது இஸ்ரேல் இனம். அந்த இஸ்ரேல் இனத்தை ஒடுக்கி வாழ்ந்தவர்கள்தான் எகிப்தியர், பாரசீகர், கிரேக்கர் மற்றும் பாபிலோனியர். ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்ந்த இந்த இஸ்ரேல் இனத்தை ஆண்டவர் உயர்த்துகின்றார். முன்னுரையிலே நாம் கேட்டது போல, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. அந்த ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து பிறந்த அன்னை கன்னிமரியாள் இன்று உயர்த்தப்படுகிறார். ஆண்டவராகிய கடவுளால் உயர்த்தப்பட்டதன் பெருமகிழ்ச்சியோடு நன்றியோடு நினைவு கூர்ந்து இன்று வெற்றியின் கீதத்தை அன்னை கன்னிமரியால் பாடுகிறாள். ஆம், இது ஒரு விடுதலையின் கீதம், இது ஒரு விடுதலையின் பாடல், வெற்றியின் பாடல். தாழ்நிலையில் இருப்போரை கடவுள் கண்ணோக்குகின்றார் என்பதற்கு சாட்சியாக வாழ்ந்தவர்தான் அன்னை கன்னிமரியாள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அமெரிக்க நாட்டில் பிறந்து ஸ்வீடன் நாட்டில் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒருமுறை பேருந்தில் பயணம் செய்து வருகிறார். அவர் தனது அமெரிக்க நாட்டை பற்றி தற்பெருமை கொண்டிருந்தார். எனவே தனது அருகில் இருந்தவரிடம் சொல்கிறார், எங்களது அமெரிக்க நாட்டிலே எல்லா மக்களுக்கும் உரிமை நாங்கள் கொடுப்போம், சக உரிமை கொடுப்போம். யாராக இருந்தாலும் அமெரிக்க நாட்டில் பிறந்தவர்கள் வெள்ளை மாளிகைக்கு சென்று எந்தவித தங்கு தடையுமின்றி அங்கே உள்ளே நுழையலாம். அந்த அளவுக்கு உரிமைகளை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாடு எங்கள் அமெரிக்க நாடு என்று பெருமிதமாய் சொல்லிக்கொண்டார். அதை கேட்டிருந்த மற்றொரு நபர், அருகில் இருந்தவர், ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்தவர், அவர் சொல்கிறார், இது என்ன பிரமாதம், எங்களது நாட்டில் இதைவிட அற்புதம் நடக்கிறது. என்ன, எங்கள் நாட்டில் நாட்டை ஆளுகின்ற அரசரே மக்களோடு மக்களாக பேருந்தில் பயணம் செய்து வருவார் என்று சொன்னார். உடனே இவர் ஆச்சரியப்பட்டார், அப்படியா என்று சொன்ன பிறகு பேருந்தில் இறங்கி இறங்கி நடந்தவுடனே அங்கிருந்தவர்கள் அந்த அமெரிக்க நாட்டை சார்ந்தவரிடம் சொன்னார்கள், ஐயா நீங்கள் யாரிடம் உரையாடி கொண்டு வந்தீர்கள் என்பது தெரியுமா? அவர்தான் எங்கள் ஸ்வீடன் நாட்டு அரசர் ஆறாம் குஸ்தாஃப் அடால்ஃப் என்று சொன்னார்கள். ஸ்தம்பித்து போனாராம். அந்த அளவுக்கு எளிமையான அந்த ஸ்வீடன் நாட்டு அரசரை போல நம்முடைய கடவுள், அரசருக்கெல்லாம் அரசராயிருக்கிற ஆண்டவர் இயேசு எளிமையானவர், தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர். அன்பு நெஞ்சங்களே, இன்று நம்மிடத்திலே அகந்தை ஆணவம் குடிகொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியாது. எனவேதான் நான் பல இடங்களில் சொல்வேன், ஆண்டவர் இருக்கும் இடத்தில் ஆணவம் இருக்காது, ஆணவம் இருக்கும் இடத்தில் ஆண்டவர் இருக்கவே மாட்டார். ஒரு இரண்டு இறை வார்த்தைகள் எனது உள்ளத்தை பெரிதும் தொட்ட ஒரு அருமையான இறை வார்த்தைகள் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து. முதல் இறை வார்த்தை 16:18 அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அழிவுக்கு முந்தியது அகந்தை. மீண்டும் சொல்கிறேன், மீண்டும் வாசிக்கிறேன். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. எனவே அகந்தை கொண்டவர்கள் நிச்சயமாக அழிவுக்கு உள்ளாவார்கள் என்பதை இந்த முதல் இறை வார்த்தை அருமையாக சொல்கின்றது. மேலும் இரண்டாவது இறை வார்த்தை அதே புத்தகத்திலிருந்து, நீதிமொழிகள் புத்தகம் 29:23 இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும். மீண்டும் கவனியுங்கள், இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும். மாறாக தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். தாழ்ச்சியான உள்ளம் கொண்டவனாக அன்னை கன்னிமரியால் வாழ்ந்த காரணத்தினால்தான் ஆண்டவர் அவரை உயர்த்துகின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் அனைவரும் இன்று உளமார உணர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துகள் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு நினைத்திருந்தால் மாட மாளிகையில் பிறந்திருக்கலாம், வசதி வாய்ப்போடு பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு ஏழையாக, அதுவும் மாடுகளுக்கு தீவனம் போடுகின்ற அந்த தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார். மாட்டு தொழுவத்தில் பிறந்து தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார். இதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு நெஞ்சங்களே. அதன் பிறகும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பவோ செல்வ செழிப்புள்ள வாழ்க்கை அல்ல. மாறாக அவரே சொல்லியிருக்கிறார், மணமகனுக்கு தலை சாக்கிய கூட இடைமில்லை. இறுதியாக அவர் இறந்த பிறகும் கூட அவரை புதைத்தது மாற்றான் வீட்டு தோட்டத்தில். இது அந்த இடம் கூட அவருக்கு சொந்தமான இடம் அல்ல. எளிமை ஆண்டவர் இயேசுவோடு ஒட்டி பிறந்த ஒரு குணம். அன்பு நெஞ்சங்களே, நம் அனைவருக்கும் ஆங்கிலத்தில் தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஹியூமிலிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் வேர்ச்சு என்று சொல்வார்கள். தாழ்ச்சி என்பதுதான் மற்ற புண்ணியங்களுக்கு தாயாக இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த தாழ்ச்சியான உள்ளம் நம்மிடத்தில் வேண்டுமென்றால் உண்மையிலேயே அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுடைய மனநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு எப்படி தன்மைத்தானே தாழ்த்தி, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2:7 அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார், மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். நம் அனைவருமே இன்று வெறுமையிலும் வெறுமையானவர்கள் என்பதை உணர வேண்டும். நாம் அதிகம் படித்திருக்கலாம், வசதி வாய்ப்போடு இருக்கலாம், ஆனால் உண்மையில் சொல்ல போனால் நம் உள்ளத்தில் அந்த தாழ்ச்சியான குணம் இல்லை என்றால், அன்பு நெஞ்சங்களே, அந்த உலகம் தர முடியாத ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை உணர முடியாது. எனக்கு மீண்டும் வாக புதிய ஏற்பாட்டிலே ஒரு இறை வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் 12:10 பவுலடியார் அருமையாக சொல்லுவார் கிறிஸ்தவ வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகையில் ஒரு அருமையான வார்த்தை, பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். மிகவும் கடினமானது, ஆனால் இதுதான் ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. பிறர் நம்மை விட மதிப்புக்குரியவர் என எண்ண வேண்டும். நீங்கள் பள்ளியில் வேலை செய்பவராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், பேராசிரியராக கல்லூரியில் வேலை செய்யலாம், அல்ல எம்மை போன்ற குருக்கள் அதிகம் படித்திருக்கலாம், கன்னியர்கள் படித்திருக்கலாம், இறை மக்கள் அதிகம் படித்திருக்கலாம். ஆனால் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது, எப்பொழுதுமே பிறரை உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணி பாருங்கள். அப்பொழுது உங்களிடத்திலே தாழ்ச்சி என்னும் குணம் எப்பொழுதுமே தங்கியிருக்கும். ஒரு குரு மூன்று சிஷ்யர்களுக்கு 4 வருடங்களாக பாடம் எடுத்து வருகிறார். இந்த உலகத்தில் எப்படி சென்று வாழ வேண்டும், உங்களை நீங்கள் எப்படி நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் பாடம் எடுத்து வருகிறார். 4 வருடம் முடிந்து இப்பொழுது அவர்களை வழி அனுப்ப வைக்க வேண்டும். அப்பொழுது அந்த 3 சிஷ்யர்களையும் பார்த்து சொல்கிறார், நான் 4 வருடங்களாக உங்களுக்கு எல்லாவித பாடங்களையும் வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், இறுதியாக ஒரே ஒரு கேள்வியை கேட்பேன், அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த குரு சிஷியர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் மோட்சம் போவீங்களா? அப்போ முதல் சிஷியன் சொல்கிறார், குருவே நான் பாவியிலும் பெரிய பாவி, கண்டிப்பாக மோட்சம் போகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டாப்ல. 2வது சிஷியன் சொல்கிறார், குருவே நான் பாவம் செஞ்சுருக்கிறேன், ஆனால் அதை விட அதிகம் புண்ணியங்கள் செஞ்சுருக்கிறேன், அதனால் ஒருவேளை நான் மோட்சம் போனாலும் போவேன் அப்படின்னார். 3வது சிஷியனை பார்த்து கேட்கிறார், நீ என்னப்பா பதில் சொல்கிற, இவங்க 2 பேருமே சரியான பதிலை சொல்லவில்லை என்று சொல்லும் பொழுது 3வது நபர் அருமையாக சொன்னார், நான் போனால் போவேன். குரு சற்று குழப்பத்தோடு என்ன சொல்கிறாய், சந்தேகமா என்று கேட்டிருக்கிறார். அந்த சிஷியன் சொன்னான், குருவே இது சந்தேகமல்ல, மாறாக ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன், நான் போனால் போவேன். அர்த்தம் புரியாமல் குரு மீண்டும் விளக்கத்தை கேட்க அந்த சிஷியன் சொன்னான், குருவே நான் என்கிற அகந்தை, நான் என்கிற ஆணவம் என்னை விட்டு போனால் நான் மோட்சம் போவேன். ஆக அன்பு நெஞ்சங்களே, நம்மிடத்தில் அந்த நான் என்ற அகந்தை நம்மை விட்டு போய்விட்டதா, அல்லது நமக்குள்ளே குடிகொண்டிருக்கிறதா, அல்லது நம்மை ஆட்டி படைக்கிறதா என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுதான் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு. எல்லாம் வல்லவர், எல்லாம் தெரிந்தவர், அனைத்திற்கும் ஊற்றானவர், பாவியான ஒன்றுமில்லாத களி மண்ணிலிருந்து உருவான ஒரு மனிதனைப் போல பிறக்க தேவையா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் அது நமது மீட்புக்கு தேவைப்பட்டது. நம்மை மீட்பதற்காக நம்மை போல இந்த உடலோடும் இரத்தத்தோடும் இந்த சதையோடும் பிறந்தவர்தான் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து. நம்மை போல மனிதனாக வாழ்ந்தவர், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்தவர் அந்த பாலன் இயேசு. அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவரை குரலை கேட்டார்கள் பழைய ஏற்பாட்டில், ஆண்டவர் வருவார் பிறப்பார் என்று எத்தனை இறைவாக்கினர்கள் சொன்னார்கள். ஆனால் கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை, எட்டா கனியாக இருந்த அந்த கடவுளை தங்களுடைய கரங்களில் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு, தங்களுடைய கரங்களில் ஏற்று அவரை கொஞ்சும் அளவுக்கு பிள்ளையாக, ஒரு குழந்தையாக, ஒரு பாலனாக பிறந்த விழா தான் இந்த கிறிஸ்துமஸ் விழா. எனவே அன்பு நெஞ்சங்களே, இன்னும் 2 தினங்களில் நம் ஆண்டவருடைய பிறப்பை வெகு மகிழ்ச்சியோடு கொண்டாட இருக்கின்றோம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் தன்னுடைய நிலையிலிருந்து நமக்காக இறங்கி வந்தார். நாம் பிறருக்காக, நமது மீட்புக்காக, நம்முடைய ஆணவம் அகங்காரம் என்ற நிலையிலிருந்து தாழ்ச்சியோடு இறங்கி வருகின்றோமா, பிறருக்கு இரக்கம் காட்டுகின்றோமா என்பதை சிந்தித்து செயல்படுவோம். ஆமே.
உன்னை என்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில்